முடித்ததுக்கு அப்புறமா வந்து சென்னை அருங்காட்சியகம் அதில் கலைக்குழு தலைவராக நியமித்தேன்.
அது எந்த வருஷம்?
1959 கருவருக்கு பக்கத்துல இருக்கும். அது வந்து நால்வர் பாடல் பெற்ற ஸ்தலம், காவிரி தலையில இருக்கு. ரொம்ப ஃபேமஸ் தேவாரம், நற்றவாக உன்னை நான் மறக்கினும் சொல்லும் நான் அமர்த்திவாரு அப்படின்ட்டு ஆடிருந்த அந்த ஸ்தலம் அது. அதனால திருவயில காவிரி கரையில் இந்த பாடல்கள்லாம் ரொம்ப தேவார பாடல்கள்லாம் ரொம்ப ஈடுபாடு. அதுதான் திருவயில என்னோட ஊக்கம் என்று சொல்லலாம். ரெண்டாவது நாங்கள்லாம் அந்த பள்ளியில் படிக்கிற சமயத்தில் தான் கல்கி ஆசிரியர் தொடர்ந்து இந்த பார்த்திவன் சிவகாமியின் சதகம், பொன்னியின் செல்வம், கல்வனின் காதலி அப்படின்னெல்லாம் ரொம்ப அருமையான நவீனங்களை தொடர்ந்து எழுதி தருவாங்க. அதனால அந்த பார்த்திவன்னது சிவகாமியின் சதகம், பொன்னியின் செல்வம்லாம் படிப்போம், தொடர்ந்து படிப்போம். அப்படிலாம் படிக்கிற போது அதை வந்து நெடுமாவே நடக்கிற மாதிரி தான் நினைப்போம். அந்த மாதிரி அவர் எழுதுவார். அவரோட நடையே வந்து ஒரு சரித்திரத்தை அப்படியே நம்ம கண் முன்ன கொண்டு வந்து நிறுத்துற மாதிரி எழுதுவார். அவர் மாதிரி அவ்வளோ அவ்வளோ சரித்திர நாவல்களை எழுதினவங்க அப்புறம் அந்த இதில் உங்களுக்கு சரித்திரத்தில் ஈடுபாடு இல்லாட்டா கூட அவர் அதை படித்தாக்க ஈடுபாடு வந்துடும். அந்த மாதிரி படிக்கிறதுல ஈடுபாடுக்கு அதே ஒரு காரணம். மற்றொரு காரணம், நாங்கள் படிக்கிற சமயத்தில் தான் இந்த விடுதலை போராட்டம், இந்திய நாட்டு விடுதலை போராட்டம். அப்போ எல்லாம் பாரதியாரோட பாட்டை பாடிட்டு இந்த கொடியை எடுத்து ஃபுல்லாக போட்டுக்கிட்டு தேர்வுகள்லாம் பாடிட்டு போவாங்க. அவங்கள போலீஸ்காரங்க அடிப்பாங்க. அவங்க அது ஒரு சிறு வயதில் ஒரு திரியங்காகவும் இருக்கும், ஒரு ஒரு ஆவேசமாகவும் இருக்கும். சுதந்திர தாகத்தோடு கூடிய ஒரு பெரிய பாடல்கள், பாரதியனுடைய பாடலில் எளிமை இருக்கும், நல்ல இசை இருக்கும், எல்லா நிலையில் இருக்கிறவர்களையும் ஒரு ஊக்கச்சக்தியாக திகழ்ந்தது பாரதியனுடைய பாடல். அதனால் பாரதி பாடலில் அந்த காலத்தில் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வம் உண்டு. அதுவும் ஒரு ஒரு காரணம். இவைகளெல்லாம் சேர்ந்து இந்த துறைக்கு வந்தவங்க, நான் எனக்கு முஸ்கிருதம் படித்திருந்த கோயிலும் கூட தமிழ ஆர்வமாக, குறிப்பாக சங்ககால இலக்கியங்கள் நூற்றுக்கணக்கான பாடலை ஆழ்ந்து படித்து அதில் கொஞ்சம் ஈடுபட்டு, அப்புறம் விரைவிலேயே அந்த கலைத்துறையில் பணி செய்யும் போது ஒரு நாட்டினுடைய கலையை படிக்கணும்னாக்க அந்த நாட்டினுடைய வரலாறு, அந்த நாட்டினுடைய தத்துவங்கள், அந்த நாட்டினுடைய மொழியின் வாயிலாக அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கக்கூடிய சிறந்த கலைகள், ஓவியமாகட்டும் சிற்பமாகட்டும் கோயில்களாகட்டும் வழிபாடு முறைகளாகட்டும் நாட்டுப்பாடல்களாகட்டும் எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் அந்த நாட்டினுடைய மொழியையும் நன்கு ஆழ்ந்து ஆராய்ந்து படித்தால்தான் அதை வந்து வெளிப்படுத்த முடியும். அதனால் அதில் ரொம்ப ஈடுபட்டு, ஆனால் ஒரு மொழியை படிக்கிற போது மற்றொரு மொழியின் மீது எந்த விதமான ஒரு வெறுப்பும் இருக்காது. வெறுப்பு இருந்ததுன்னா இது நேரவாகும். உங்களுடைய அறிவு ஒரு குறிப்பிட்ட ஒரு தோட்ட எல்லைக்குள்ளே ஈடுபட்டு வெளியில் இருந்து வந்ததோ நான் மடித்து கொடுத்ததோ இது ரொம்ப முக்கியம். அதனால் எனக்கு சமஸ்கிருதம் ஒரு பலமாக தெரிஞ்சது, ஆங்கில மொழியும் பலமாக தெரிஞ்சது. அதனால் உலக அளவில் தமிழ்நாடு கலைக்கு ஒரு பெரிய தொண்டு ஆற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது முதல்ல நாம் புரிந்து கொள்ளணும். நாம மாத்திரம் புரிந்து கொண்டா போறாது, மற்ற பகுதியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க மொழியில சொல்லணும், அவங்களோட இருக்கக்கூடிய தொடர்பு உடையதாகவும் அதை எடுத்துக்கொள்ளணும். அப்படிங்கிறதுனால அது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்முடைய கலை திறனான புலமையினை வெளிநாட்டால் அதை வணக்கம் செய்தது மாதிரி அது உலக அளவில் சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு. அதோடு கூட தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கக்கூடிய அருங்காட்சியகம் ஒரு சாதாரண அருங்காட்சியகம் அல்ல, இது உலக அளவில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் அருங்காட்சியகம். அதனால வருபவர்கள் அதனுடைய கலையை பார்க்கறதுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வருவாங்க, பெரிய கலைகள் உலக அளவிலே வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் அதை பற்றி எடுத்து உரைக்கும் பொழுது நமக்கு இன்னும் நம்முடைய கலைகள் ஆர்வம் அதிகமாகும். அதோடு கூட எந்த ஒரு கலையிலும் வரலாற்றையும் எடுத்து கூறும்போது வெறும் உணர்ச்சி பெருக்கினாலே எடுத்து சொன்னால் போதாது, சான்றுகளினுடைய அடிப்படையில் இந்த காலகட்டத்தில் இது இப்படி இருக்குது, இந்த காலத்தில் இப்படி வளர்ந்தது, இந்த காலத்தில் இப்படி மலர் உண்டது என்றெல்லாம் எடுத்துக்கூடியதற்கு சான்றுகள் அடிப்படை தேவை. சான்றுகளை எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடியது வந்து கல்வெட்டுகள், நம் கண் முன்னே இருக்கக்கூடிய பண்டைய கால கோயில்கள், சிற்பங்கள், இதெல்லாம் தான். 1000 வருஷத்துக்கு முன்னே நம்ம ஊரில் இந்த மாதிரி இருந்தது என்று சொல்ல வேண்டும் என்றால் அந்த காலத்தில் இருந்து ஒரு சிற்பம், அந்த காலத்தில் இருந்து ஒரு கட்டிடம் இருந்தால் தான் அதை பற்றி சொல்ல முடியும். இல்லைன்னா எங்கள் ஊர் கல் தோண்டி மண் தோன்ற காலத்தேன்னு சொன்னாக்கா உலக அளவில் அதை ஒப்புக்கொள்வதற்கு என்ன சான்றுகள்னு கேட்பாங்க. அதனால் அதற்கு அடிப்படை சான்றுகளை ஆயக்கூடிய துறை தான் வந்து தொல்லியல் துறைன்னு சொல்றது. தொல்லியல் துறைங்கிறது சயின்டிபிக் டிபார்ட்மெண்ட், சாதாரண டிபார்ட்மெண்ட் இல்லை, ஏதோ பழங்கள் சொல்றதுக்காக டிபார்ட்மெண்ட் கிடையாது. நீங்க சொல்றீங்கன்னா தஞ்சாவூர் கோயில ராஜராஜன் கட்டினான்னா எப்படி உனக்கு தெரியும் தஞ்சாவூர் கோயில ராஜராஜன் கட்டினான்? அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டு ஒன்றே சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய இலக்கியத்தை எடுத்தாங்கன்னா அதை பற்றி செய்திகள் வெவ்வேறு விதமாக இருக்கும், சம்பந்தம் இல்லாமல் இருக்கும், ஏதோ புராணத்தை சொல்லுவாங்க. ஆனால் கல்வெட்டு ராஜராஜன் நான் கட்டினேன் என்று அதில் எழுதி வச்சிருக்கான், அதை வச்சுக்கொண்டு அவன் ஆண்டான் என்று அவன் கட்டினான் என்று சொல்ல முடியும். அதனால் கல்வெட்டுங்கிற ஒரு பிரிவு இருக்கு, அதுதான் காலத்தை கணிக்கக்கூடிய காலத்தின் அடிப்படையில் நம்ம எதையுமே அறிந்து கொள்வதற்கு பயனுடைய ஒரு துறை கல்வெட்டுகள். அது வந்து இந்த தொல்லியல் துறையினுடைய ஒரு பகுதி. இந்த வெள்ளைக்காரங்க நம்மளை ஆட்சி பண்ண போது அவங்களுக்கு ஒரே நோக்கம் இந்த நாட்டில் இருக்கிறவங்களை அடிமையா நடத்தணும், என்றென்றும் தாங்களே இந்த ஆட்சியை புரியணும். இவங்களுக்கு ஏதாவது ஒன்று நல்லதுன்னு இருந்தால் கூட அதை சொல்லக்கூடாது. எல்லாமே வெள்ளைக்காரனாட்டில் இருந்து வந்தது, வெள்ளைக்காரன் கொண்டு வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்தது அப்படிங்கிற மாதிரி தான் வரலாற்று புத்தகங்களில் எழுதியிருப்பான். ஒரு 4 வருஷம் எவனோ ஒரு வெள்ளைக்காரன் வந்து இங்கே கவர்னராக இருந்திருப்பான், அவர் ரெண்டு பேப்பரில் கையிட்டு போட்டிருப்பான், அவனை பற்றி வரலாறு எங்களுக்கு சொல்லி தருவாங்க. நாங்கள் படிக்கிற போதோ ஏதிக்கோ இவன் என்ன பண்ணான் ஏதிக்கோ ஒன்றும் பண்ணல இந்த நாட்டுக்கு, அவன் வந்து ஒரு 4 வருஷம் இருந்துச்சு, அவனை பற்றி நாங்கள் படிக்கணும். எவனோ வெளியே வெள்ள நாட்டில் எங்கேயோ பண்ணணும் அப்படின்னா அவனை பற்றி அவனோட ஜென்ரல் பற்றி கமாண்டர் பற்றி அவங்களெல்லாம் பற்றி நாங்கள் படிக்கணும். ஐயா எங்கள் ஊரில் 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜேந்திர சோழன் காலத்தில் இதே கடலில் வங்கக்கடலில் 1000 கணக்கான மைல்களை தாண்டி தமிழ்நாட்டு வீரர்கள் கடல் கடந்து போய் அந்த இடங்களெல்லாம் வெற்றி கண்டானே, அதை தலைமையாக நின்றுவத்தனாக எடுத்துக்கொண்டு சென்றானே, அந்த வீரன் பேர் யாரு? இன்னி வரையில நம்ம ஊர்ல வரலாற்று அது புத்தகத்துல இல்லை. எங்கேயோ 1932 பின்பற்றுவத பேஸ்பால்ல பஸ்ட் வாங்கினவன் யாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா இன்னும் அந்த வெள்ளைக்காரனோட அந்த இது அந்த மாதிரி நம்ம வந்து பிரெயின் வாஷ் பண்ணி நம்மளுடைய வரலாறுல சரியாக அவங்க நமக்கு எடுத்து தரலாம். இந்த ரோட்ல போனீங்க, இந்த ரோட்ல கல் வைக்கிறாங்க இல்லையா, ஒரு மைலில் ஒரு கல், அது என்னமோ பெருசா வெள்ளைக்காரன் கொண்டு வச்சுதான் நமக்கு எல்லாம் நேர்வழி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம இன்னும் இருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஊர்ல அந்த சாலைகள் எல்லாம் கல்லை நட்டு நீ போற அடுத்த ஊருக்கு போகக்கூடிய இன்னும் எத்தனை காலம் தூரம் இருக்குங்கிறத இப்ப ஒரு பக்கம் தான் வைக்கிறோம் இடது பக்கம். அந்த காலத்துல சாலைகள் ரெண்டு பக்கத்துலயும் தான். 1000 வருஷத்துக்கு முன்னாங்க அது படிக்கிறவனுக்கு எழுத்து படிக்க முடியும், எல்லாரும் படிக்க முடியாது. இந்த காலத்துல படிக்காம படிக்க தெரியாதவங்களுக்கும் தெரிகிற மாதிரி பெருசா ரெண்டு கொடை, அது சின்னதா ஒரு 5 கொடை அப்படின்னா அடுத்தவன் அடுத்த ஊருக்கு 25 தான் யார் அப்படின்னு அவன் தெரிஞ்சுக்கணும், படிக்கணுங்கிறத இல்லை. அந்த மாதிரி வச்சதெல்லாம் ஒரு போக்குவரத்துறையா இருக்கும், அல்லது விவசாயத்துறையிலாகும் வேளாண் துறையிலாகும். நம்ம ஊர்ல வேளாண் துறையே நிலங்களை அளந்த மாதிரி உலகத்துல எந்த அளவுக்கும் அவ்வளவு துல்லியமா அளக்க கிடையாது. சோழர் காலத்துல அளந்த மாதிரி அத்தனை எழுதி வச்சிருக்கான் கல்வெட்டுல. வேளாண்மை எப்படி சிறப்பா செய்தான் அவனே எழுதி வச்சிருக்கான் 18th century இவங்க கிட்ட இருந்த மாதிரி நம்ம கிட்ட கூட கிடையாதுன்னு வெள்ளைக்காரனே எழுதி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அந்த மாதிரி
இப்ப வந்து இந்தியால கிடைக்கிற கல்வெட்டுகள்ல வந்து 2/3 தமிழ்நாடு மீன் ஒரு கருத்து இருக்கும். இதுல பாதிக்கு மேல அச்சாகவே இல்ல, பதிப்பாகல அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு.
25,000 கல்வெட்டுகளும் இருக்கு. அதெல்லாம் ஒரு 8,000 கல்வெட்டுகள் தான் முழுசா படிக்கிறது.
20,000 மத்த தென்னிந்தியால இருக்கு,
தமிழ்நாட்டு மட்டும் என்ன சொல்றோம் கல்வெட்டுனா என்ன, ஏன் அதுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். இப்ப நாம பத்திரம் ரெஜிஸ்டர் பண்றோம், உங்களுக்கு வீடு வாங்குறீங்க, வண்டி வாங்குறீங்க, இந்த ஆண்டுல என்ன தேதியில இவனுக்கு இவ்வளவு ரூபா கொடுத்துட்டு இவரோட பையன் நானு ஏன் வாங்கினேன்னு எழுதிடுறோம். அந்த மாதிரி இருக்கிறது பதிவு செய்ததுதான் அத்தனை கல்வெட்டும். அந்த காலத்துல ஒரு நிலத்தை கொடுத்தான்னா இந்த அரசனுடைய இத்தனாவது ஆண்டுல இந்த ஊர்ல இந்த சப்டிவிஷன்ல இந்த கிராமத்துல இவ்வளவு எல்லைகள்ல வடக்கு எல்லை இது, கடைக்கு எல்லை இது, தெற்கு எல்லை இது, மேற்கு எல்லை இது, இவ்வளவு இவ்வளவு வழியக்கூடியது, இதுக்கு என்னென்ன வரிகள் உண்டு, என்னென்ன வரிகள் நீக்கப்பட்டது, இத்தனை சமாச்சாரமும் இருக்குன்னாக்க பகுதி பொருளாதாரம் தெரியும், வேளாண்மை தெரியும், இந்த துறைக்கு இந்த நிலத்துக்கு எங்கிருந்து தண்ணி வந்ததுன்னு தெரியும். இந்த மாதிரி எல்லா பிரிவுகளையும் விட்டு சொல்லக்கூடிய சான்று அடிப்படை சான்று ஏதோ பொய்யா எழுதியிருக்கவில்லை, மிகைப்படுத்தி எழுதியிருக்கவில்லை. பொயட்ரி இல்லைன்னா கொஞ்சம் நம்ம இமேஜினேஷன் உண்டு, பொயட்ரி இல்லை ஆக்சுவல் ஃபேக்ட். நீதித்துறையிலேயே பொயட்டிக்காக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஜட்ஜ்மெண்ட்டிலேயே எழுதினான், அவ்வளோ அழகாக எழுதினான். அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பண்பாடுடைய நாடாக இருந்ததுன்னு நான் சொல்லணும்னா அதுக்கு சான்று இந்த கல்வெட்டு. இந்த மாதிரி எல்லா துறைகளையும் பற்றி சொல்லக்கூடிய அந்த சான்றுகளை நம்ம நெல்ல ஏன்னு கேட்டால் பணம் இல்லாமா, இந்த துறை கேட்டால் பணம் இல்லாமா. நம்ம ஊர்ல சரித்திரம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியார் மந்திரம் கிட்டத்தட்ட 100,000 பேர் இருப்பாங்களா, மேலேயா இருப்பாங்க. ஆனா அவங்க எதை சொல்லி தர்றாங்க, அவன் காலத்துல அவன் வெளியே எழுதி வச்சுட்டு போனாங்க, அதையே திருப்பி திருப்பி அழைச்சு போட்டு அழைச்சு போட்டு 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 சொல்றதுக்கு வெளிய நம்முடைய நாட்டினுடைய வரலாறு அடிப்படையை பார்க்கல திரட்டி இன்னும் எவ்வளவோ செய்திகள் இருக்கு. அந்த செய்திகள் எல்லாத்தையும் போட்டு சொல்லக்கூடியதுக்கு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல் இருக்கு, அதுக்கு பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் அறிஞர் பண்ணுகிறாங்க. அதே மாதிரி 8 மாடி செங்கல்ல 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல கட்டினாங்களா, இருக்கா? எப்படி கேட்கலாம்? இன்ஜினியரிங் டெக்னாலஜி எப்படி இருக்கு அப்படின்னா இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். நேரம் தஞ்சாவூர்ல போனா செங்கல்ல அடுக்கு மாடியே மாடி மாதிரி கட்டிங் போடுவோம், எப்படி கட்டினாங்கிறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் டிராயிங் போட்டு தஞ்சாவூர் கோயிலே இருக்கு. கல்லிலையும் வைக்கிறதா, செங்கல்லையும் வைக்கிறான், படி எங்க வச்சிருக்கான், காற்று எங்க இருந்து வர மாதிரி இருக்கு, லைட் எங்க இருந்து வர மாதிரி இருக்கு, சப்போர்ட் எப்படி இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் டிராயிங் எல்லாம் போட்டு மெஷர்மெண்ட் போட்டு தஞ்சாவூர் கோயில் மட்டும் நீங்க மெஷர்மெண்ட் எடுத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கு. எப்படி 1000 வருஷத்துக்கு முன்னாங்க ஒரு 700 அடி 720 அடிக்கு ரெண்டு பக்கமும் அப்சல்யூட்லி பர்ஃபெக்ட் மெஷர் நூலை குறித்து பண்ணிடுறோம். நம்ம இன்ஜினியரிங் டெக்னாலஜி அதை நாம என்ன பண்றோம், இன்னும் வெள்ளைக்காரன் கொண்டு கொடுத்து அவன் புத்தகத்தை கொடுத்து வச்சதை நம்ம சொல்லிடுறோம். இதெல்லாம் வந்து நம்ம வரலாறு புத்தகத்தில் ஏறல. அதனால கட்டிடக்கலையாக சிற்பங்கள், சிற்பங்கள்லாம் எனக்கு சாதாரண ஜனங்களுக்கு ரவிவர்மா போட்டது அழகாக இருக்கு. அப்சாக்டாக போட எத்தனை பேர் நல்லா இருக்கணும், அதை பார்த்தா பயமாக இருக்கு. வெள்ளைக்காரனுக்கு ஒன்றும் கிடையாது, அவன் அப்சாக்டை போட்டுனா தான். இங்கே நீங்கள் அப்சாக்ட் தான் இங்கே எல்லாம். இதில் என்ன யானை யாரையாவது கேளுங்க, இல்லை எது உங்களை அட்ராக்ட் பண்ணுறதுன்னு பாவம் இருக்கா, இல்லை கோடு இருக்கா, இல்லை வண்ணங்கள் அழகாக ஒன்று ஒன்று இணைந்ததாக இருக்கா? அவன் ஏதோ போட்டான், பிக்காசோ போட்டான், சென்ட்ரி மோடு போட்டான், போடு நம்ம ஊரில். அதனால
அச்சாகாத கல்வெட்டு.
ஆமாம்,
அதான் அதுக்கு ஏதோ இப்போ இனிமேல் திட்டங்கள் எதுவும் இருக்குதா? இப்போ மைசூரில் வந்து அவ்வளவு ஆவணங்களும் வந்து அச்சாகமே இருக்குது, இந்த கல்வெட்டுடைய பிரதிகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் படிச்சுக்கிறோம்.
ஆமாம்,
ஆனால் அது அதை ஆவணப்படுத்துறதுக்கு வந்து எதுவும் முயற்சிகள் நடக்குதா? அப்படின்னா இதுவரைக்கும் பதிப்பானதை வச்சு தான் நம்ம வரலாறு எழுதிக்கிட்டு இருக்கோம்.
ஆமாம், அதுலேயே இந்த சம்மரி சம்மரி போடுறோம், எல்லாமே போட மாட்டோம். இப்போ ஒரு சின்ன ஒரு செய்தி, சாட்டியார் கூத்துன்னு ஒரு கூத்து இருக்கு கேரளா. அவங்க சொல்லுவாங்க சாட்டியார் கூத்து எங்க ஊர் கூத்துன்னு சொல்லுவாங்க. ராஜராஜ காலத்துல நம்ம ஊர்ல சோழ நாட்டுல பல கிராமங்கள்ல சாட்டியார் கூத்து இருந்தது. அந்த ஊருக்காரங்க ஊர் சபையே ஊருக்காரங்க வந்து சாட்டியாருக்குன்னு ஒரு நிலத்தை மதிப்பு வச்சிருவான். சாட்டியார் கூத்துனா ஒரு 5 நாளைக்கு அல்லது 7 நாளைக்கு ராத்திரியில இந்த வண்ணம் வந்து இந்த இந்த இதெல்லாம் வச்சுக்கிறாங்க, அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆடுறது. அதை பற்றி எல்லாம் கல்வெட்டில் சொல்கிறான். ஒரு நாளைக்கு மஞ்சள் பொடி உள்ளது, அரிசி மாவு உள்ளது, எண்ணெய் உள்ளது, இந்த மை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கு அவருக்கு கொடுக்கணும். ஹலோ, அதே மாதிரி ஒரு கிராமத்தில் ரெண்டு பேர் அண்ணன் தம்பி, ரெண்டு பேர் அண்ணன் தம்பி சண்டை, அண்ணன் தம்பி அடிச்சான், தம்பி திருப்பி ஓங்கி அடிச்சான், அவன் அடிச்ச அடியில் அமைச்சிருக்கான். இப்போ இவங்க போய் ஊருக்காரங்கெல்லாம் போய் கேஸ் அந்த கேஸை யாரு கேட்கிறாங்கன்னா அந்த குடியில் இருக்கிறவங்களே கேட்கறாங்க, பெரியவங்க கேட்கறாங்க. ஆனா பெரியவங்க அந்த குடியில் இருக்கிறவங்க கேட்கறாங்கன்னா ஏதோ பஞ்சாயத்துல சும்மா கேட்க இல்லை, சட்ட நுணுக்கம் தெரிஞ்சவங்க அதுல இருக்காங்க, அவங்க தான் கேட்கறாங்க. கேட்கற போது அவங்க அப்பா அவ கேட்கறாங்க, ஐயா உனக்கு இந்த பையனை தவிர்த்து வேற யாராவது ஒன்று இருக்காங்களா, உன்னை காப்பாற்ற சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா, ஒருத்தர் இல்லை நானும் எனக்கு வயசாகி போட்டு இங்கே என் கொண்டாடி இருக்கிறா, எவ்வளோ வயசாக போட்டு வேற யாரும் இல்லை வேணாம் அப்படின்ட்டு. சொத்துக்கிட்டு ஏதாவது உனக்கு இருக்குதா? சொத்தம் இல்லைங்க, எனக்கு சொத்தம் இல்லை ஆயினால உனக்கு சொந்தக்காரங்க இல்லைனால உனக்கும் வயசானதுனால இவன் மொத்தம் தான் அடிக்கிறதுனால இவனுக்கு நாங்கள் கேபிட்டல் பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டோம். இருந்தாலும் இவன் செய்த பாவத்திற்காக
ஊர்ல கோயில்ல போய் ஒரு விளக்கேன். அந்த கோயில் விளக்கு ஏற்றுறது எதுக்குன்னா, அவன் ஏற்றினதுக்கு அப்புறம் அந்த ஊருக்காரன் இவன் கொலை ஆரம்பம் சொல்லக்கூடாது. நாலு பேருக்கு எதிர்க்க அவனை இலக்கமா பேசக்கூடாது, பேசினா அது குத்தமாயிடும். அந்த மாதிரி எல்லாம் அந்த ஜனங்களே, கிராமத்து ஜனங்களே கட்ட நுணுக்கமும் அறிந்து தமிழிலேயே சமுதாயத்தினுடைய நிலையை பார்த்து வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா ஹிஸ்டரி ஆஃப் ஜுடிஷியல் நீதியினுடைய வரலாறு இந்த மாதிரி செய்திகள் மக்கள் இருக்கு. இதெல்லாம் அச்சு போடும். அச்சு போடுறதுக்கு அரசு சயின்டிபிக் மெட்டீரியல், எஜுகேஷன் மெட்டீரியல், பேசிக் மெட்டீரியல், இந்த பேசிக் மெட்டீரியலுக்கு நம்ம பணம் ஒதுக்கணும். இதை ஒரு வேகமாக செயல்படும்.
தேர்ந்தெடுப்பேன்னா எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் பொங்கல் ஆசிரியர், பொங்கல் ஆண்டுக்கும் 40 பேர் கடைசி கன்னியாகுமரி வரையும் ஒவ்வொருத்தரையும் தேர்ந்தெடுத்து அவங்க இங்கேயே கொண்டு வச்சு சரித்திரத்தை எப்படி சொல்றதுங்கிறது ஒரு மெத்தடாலஜி கிரியேட் பண்ணேன். என்ன மெத்தடாலஜினாக்க, இந்த மாதிரி ரூம்ல வச்சுக்கிட்டு கதை சொன்னாக்க அவனுக்கு புரியாது. அதனால முதல்ல ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அவங்கள இங்கிருந்து கன்னியாகுமரி வரையில இருக்கக்கூடிய வரலாற்று சின்னங்கள் இருக்கக்கூடிய அத்தனை இடத்துக்கு நேராக எடுத்துட்டு போய், தஞ்சை கோயில்னா ராஜராஜனுடைய வெற்றி, கங்கை கொண்ட சோழபுரம்னா ராஜேந்திர சோழனுடைய வெற்றி, மதுரையில சொன்னா பாட்டி பெருமன்னர்களுடைய வெற்றி, அந்த மாதிரி அந்தந்த இடங்களுக்கு போய் அவங்களுடைய வரலாறு சொல்லி, இதான் குலோத்துங்கன், இது வரகுண பாண்டியன் அப்படின்னு சொன்னா சயின்ஸ்ல எப்படி பிராக்டிக்கலா பாக்குறாங்களோ அந்த மாதிரி தாங்க உயிர் உள்ள வகையில் அதை நடக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பண்ணி இது பண்ணினதுக்கு அப்புறமா 11வது நூற்றாண்டுல ராஜராஜன் ஆண்டான் முடியும், அந்த காலத்துல டெல்லியில யார் ஆண்டான் அப்படின்னு சொல்லும்போது இவனுக்கு சட்டுன்னு புரியுது. எடுத்த உடனே ஜெலியன் வாலா பாக வச்சு எழுதுனா பையனுக்கு என்ன புரியும், ராஜாருக்கே புரியாது. ஜெலியன் வாலா பாக எங்க இருக்குன்னு ராஜாருக்கு புரியாது. அந்த மாதிரி வந்து ஒரு 12 வருஷம் தொடர்ந்து நடந்தது.
தர்மபுரியில ஒரு மியூசியமே அவங்க ஏற்பட்டான். அதனால அதை அப்பதான் எனக்கு 1000 ரூபாய் ஆளுக்கு நான் 40 ரூபா இது வேற கொடுத்தேன். போயிட்டு வரதுக்கு செலவு எங்களுக்கு ரொம்ப குறைச்சல் இப்ப 1,00,000 ரூபா கொடுக்குறாங்க. தே டோன்ட் கோ பியாண்ட் மகாபலிபுரம். மகாபலிபுரத்தை தாண்டியே போறது இல்லை, ஏன்னா அவங்களுக்கு 500 ரூபா கொடுத்துருவாங்க 40 பேருக்கு. இது இல்லாம கூட்டிட்டு போய் அவங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு ஆர்வமா எடுத்து சொல்லி பிராக்டிக்கலா எடுத்து சொல்லி சிற்பம் எல்லாம் எல்லாம் சிற்பம், சோழகிராம சிற்பம், நாயக்கர் கால சிற்பம் எல்லாம் சொல்லி ஓரளவுலாம் பாக்கிறேன் நடக்கிறது. ஆனா இந்த அளவுக்கு இருக்குங்கிறது நான் சொல்றேன்.
அவரை லண்டன்ல போய் பார்த்திருக்கேன். மாத்திமர் வீலருக்கு என்னன்னா
நீங்களே வெப்ல உலகத்துல இருக்கிற யாரும் பார்க்கலாம்.
அதோடு கூட என்ன பண்ணிருக்கேன், இதுவரையில வந்தது எல்லாம் ஆங்கிலத்தில் சம்மரி எல்லாம், இதை இந்த சம்மரிய நான் தமிழ்ல பண்றேன். திருநெல்வேலி பூராவும் தமிழ்ல அந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன், அதையும் வெப்பில் போட்டேன்.
விளக்கங்கள் அந்த உரைகள் மாதிரி படிப்படியா வந்து இருக்கப்போ இறங்கிக்கிட்டே இருந்தது. சில இடங்கள்ல கடைசி தொகுதி இருக்க பார்த்தா வந்து வெறும் மூலம் மட்டுமே இருக்கிற மாதிரி ஒரு
பண்ணாங்க. இருந்தாலும் கூட அப்ப இருந்தவங்களுக்கு வடமொழி தெரியும்.